السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمدك يا من أوضحت لنا سبل الهداية ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى الأصحاب الذين هجروا الأوطان يبتغون من الله فضلا ورضوانا أما بعد فقد قال الله تعالى في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور صدق الله مولانا العظيم ويقول نبينا عليه الصلاة والسلام يقول العبد مالي مالي وإنما له من ماله ثلاث ما أكل فأفنى أو لبس فأبلى أو أعطى فاقتنى ما سوى ذلك فهو ذاهب وتاركه للناس صدق رسول صلى الله عليه وسلم எல்லா புகழும் இவ்வுலகையும் இவ்வுலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து வளர்த்து பரிபாலிக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியன அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்தண்ணும் கருணையும் சலாமண்ணும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை முறைகளை பின்பற்றி நடந்த கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் கியாம நாள் வரை அன்னாரது தீனை பரிபூர்ணமாக எடுத்து நடக்கக்கூடிய அத்தனை உத்தம அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. சிறப்பான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஆரம்ப வேளையிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய அனைத்து கட்டளைகளையும் எம் வாழ்விலே என்றளவு எடுத்து நடக்க வேண்டுமென்றும் அவனால் விளக்கப்பட்டவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக விட்டு விலகி நடக்க வேண்டுமென்றும் ஆரம்பமாக அடியேனுக்கும் பின்பு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவ்வுலகிலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்னென்னவைகளை ஆக்க வேண்டுமோ, என்னென்னவைகள் உருவாக்கப்பட வேண்டுமோ, என்னென்னவைகள் அவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா தயாரிக்க வேண்டுமோ அத்தனையும் முடிவு செய்து விட்டான். அதுக்கு பேர் தான் தக்தீர் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உலகத்திலே வரக்கூடிய அத்தனை மனித சமுதாயமும் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் பிறக்கின்ற இடம், பிறக்கின்ற நேரம், பிறக்கின்ற காலம், அதே போன்று இந்த உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் இறக்கும் வரைக்கும் அவர்கள் எந்த இடத்திலே மரணிப்பார்கள், எந்த நிலையிலே மரணிப்பார்கள், எப்படி உலகத்தை விட்டு செல்ல இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனை படைக்க முன்னரே அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட அமைப்புகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கொடுக்கின்ற ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த முறைகளை சற்று அவதானியுங்கள். இது அல்லாஹுடைய ஆகப்பெரிய அற்புதமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் தான் எல்லோரும், ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உணவிலே வித்தியாசத்தை ஏற்படுத்தி விட்டான். அவர்கள் சாப்பிடுகின்ற உணவுகளில் அல்லாஹ் வித்தியாசமான உணவுகளை எல்லாம் வைத்திருக்கின்றான். ஒரே நேரத்தில் ஒரே மரவையில் இருக்கின்ற சாப்பாடு உணவுகளை எல்லோருக்கும் அதை ஒத்துக்கொள்ளாது. சிலர் அதிலே இருக்கின்ற சிலதை சாப்பிடுவார்கள், சிலருக்கு அது ஒத்துக்கொள்ளாது. இது போன்று மேலான சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, உயர்வையான அதாவது உயர்ந்த விலை கொடுத்து மதிக்கின்ற பதிக்கப்படுகின்ற உணவுகளை ஒரு சாரார் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் ஒரு சாரார் ஆக தாழ்ந்த உணவுகளை உண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நாங்கள் சிந்தித்துக் கொண்டே போம் என்று சொன்னால் உணவுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஜல ஜலாலு யாருக்கு எந்த நேரத்தில் எதனை கொடுக்க வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கின்றானோ அந்த உணவுகளை அவர்கள் உண்டு கொண்டிருக்கின்றார்கள், சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வலி குல்லி ஹப்பத்தின் சொன்னார்கள், ஒவ்வொரு நெல்லுமணிக்கும் அந்த நெல்லுமணி யாருக்கு என்று நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோமோ அவர்கள் அதனை சாப்பிட்டுத்தான் இந்த துனியா விட்டு செல்வார்கள். எனவே எந்த நாட்டில் விளைகின்ற எந்த பொருளாக இருந்தாலும், எந்த நாட்டில் விளைகின்ற எந்த விளைச்சலாக இருந்தாலும் அதுக்குரிய பெயரை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். அது சில நேரங்கள் மனிதனுக்கு போய் சேரும், சில நேரங்களில் அது மிருகத்துக்கு போய் சேரும், சில நேரங்களில் அது பறவை இனத்துக்கு போய் சேரும், சில நேரங்களில் ஏனைய படைப்பிடங்களுக்கு போய் சேரும், சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் அவனுக்கென்று உரித்தில்லாத ஒரு சாப்பாட்டை ஒருவன் உண்ணுகின்றான். ஆனால் அதனுடைய முடிவு என்னது? திடீர் அவன் வாந்தி எடுக்கின்றான். அந்த வாந்தி எடுத்ததை என்ன செய்யப்படுகிறது என்றால், எடுத்த வாந்தியை ஒரு மிருகம், ஒரு நாயோ, ஒரு பூனையோ, ஒரு பறவையோ சாப்பிட்டு விட்டு செல்கின்றது. அவனுக்குரியது அல்ல, ஆனால் அவன் சாப்பிட்டு விட்டான். எனவே சாப்பிட்டு விட்டதே உடம்பிலே இருக்கக்கூடாது, காரணம் அது வேறொன்றுக்குரியது. எனவே வாந்தியின் மூலமாக அது இன்னொன்று சாப்பிட்டு விட்டு செல்கின்றது. மேலான சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, இதே போன்று நாம் அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்தோம் என்றால், வாழ்க்கையில அல்லாஹ் ஜல ஜலாலஹு பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் படித்தரமான வாழ்க்கைகளை அல்லாஹ் படிப்படியாக ஆக்கிவிட்டான். சிலரோ இறக்கும் போதே மரணிக்கின்றார்கள், சிலர் இறந்து சில காலங்களில் மறக்கின்றார்கள், சிலர்களோ 10 வருஷம் 20 வருஷம் இப்படியாக படிப்படியாக அவரவர்களுக்கென்று ஒரே வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். மூத்தவர் இருக்கின்றார், இளையவர் போய்விடுகின்றார், இளையவர் இருக்கின்றார், மூத்தவர் போய்விடுகின்றார். மேலான சங்கியான பிரியார்களே, சோரே, காலா காலம் நோயில படுத்துக் கொண்டு அந்த நோயால் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்ப மரணிக்கின்றார் என்பதை எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வாழ வேண்டியவர் அவர் மௌத்தாகி கொண்டு போகின்றார். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய குதிரத். வாழ்க்கையில அல்லாஹ் எல்லோருக்கும் எந்த அளவு வாழ வேண்டும், எத்தனை காலம் வாழ வேண்டும், எத்தனை வருடங்கள் வாழ வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்துவிட்டார். அதற்கேற்ப அந்த முடிவுகளுக்கேற்ப அவைகள் வந்து கொண்டே இருக்கிறதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே மக்கள் பலதரப்பட்ட அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த செல்வத்தின் மூலமாக அவர்கள் மாஷா அல்லாஹ் பெரிய வீடுகளை கட்டுகின்றார்கள், வாகனங்களை வாங்குகின்றார்கள். இன்னும் என்னென்ன உலகத்துடைய தேவைகள் இருக்கிறதோ அத்தனை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலரை பார்க்கின்றோம் ஏழைகளாக அல்லாஹ் படைச்சிருக்கின்றான், வறியவர்களாக அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். அவர்கள் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை ஏழையாகவே வாழ்ந்துவிட்டு செல்கின்றார்கள். இதுவும் அல்லாஹ் அற்புதமான ஒரு ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போல இன்னும் சிலரை பார்க்கின்றோம் படித்தவர்கள், அவர்கள் பல பட்டங்களோட சிறப்பான கண்ணியமான அமைப்பில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அநியாயமா ஆக்கி இழிவான செயல்களை செய்து இழிவான கூட்டத்தோடு இருந்து இழிவான நிலையிலே துனியா விட்டு போய்கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஷரீஃபாகவும் வாழ்கின்றார்கள், வலியாகவும் வாழ்கின்றார்கள், கண்ணியமான ஆக்களாகவும் இருக்கின்றார்கள், இழிவானவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளதுதான். அதே போல இன்னும் சிலரை பார்க்கின்றோம், சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் நோயிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டத்திலே இருக்கின்றார்கள், துன்பத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் சிலரை பார்க்கின்றோம் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் மாஷா அல்லாஹ் மிகவும் சந்தோஷத்தோடு வாழ்ந்துவிட்டு செல்கின்றார்கள். இப்படியா ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராயும் பொழுது அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய தக்தீர், அல்லாஹுடைய அந்த அற்புதமான அந்த மனித வாழ்க்கைக்கு அல்லாஹ் செய்த அந்த முறைகள் இருக்கிறது, யாராலும் என்றுமே இல்லாமலாக்க இயலாது, அதனை யாராலும் முறியடிக்க இயலாது. செல்வத்தை கொடுத்தவருடைய செல்வத்தை பறிக்க யாருக்கும் இயலாது. ஏழ்மையாக படைத்த ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்து வாழ வைக்க யாருக்குமே இயலாது. சங்கியான பெரியார்களே, சகோதரே, ஒருவனுக்கென்று நிர்ணயம் செய்த அந்த உணவை இன்னொருவரால் சாப்பிடவே முடியாது. அல்லாஹ் ஜல ஜலாலஹு கூறுகின்றான், அவருடைய வாழ்க்கையை நாங்க இப்படியாக அமைச்சு விட்டோம், பிரித்து விட்டோம், ஆக்கிவிட்டோம் என்றெல்லாம் கூறுகின்றான். எனவே எமக்கு மத்தியில குரோதம் வேண்டாம், பொறாமை ஏற்படக்கூடாது, கோபம் ஏற்படக்கூடாது. யாரையும் பார்த்து நாங்கள் எதையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக பேசவே கூடாது. நாங்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தான முடிவை நம்பியிருக்கின்றோம். மேலான பிரியார்களே, சகோதரர்களே, எனவே இதனுடைய முடிவு என்ன? பொறாமையின் காரணமாக, கோபத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தக்தீரை நாங்கள் மறந்து வாழ்ந்தோம் என்றால் இதனுடைய முடிவை நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் சிலர் சூனியம் செய்கின்றார்கள், சிலர் சிலர் அநியாயமாக அவர்களுக்கு கண்ணூர் பட்டு அவருடைய சொத்துக்களை அழிக்க முயற்சிக்கின்றார்கள். இதனால அவர்கள் தனக்கு தானே அநியாயத்தையும் தனக்கு தானே தண்டனையும் அனுபவித்துக் கொள்கின்றார்களே ஒழிய அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் மாற்றவே மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சங்கையான பிரியார்களே, சகோதரர்களே, எந்த அமைப்புல வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய முடிவு ஒன்றுதான். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனை இந்த உலகத்திலிருந்து மரணிக்க செய்கின்றான் என்பதுதான் முடிவு. எனவே அந்த மரணித்ததுக்கு பின்னால், மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அத்தனை பேர்களையும் ஃபி ஜமானின் வாஹித் ஃபி மகானின் வாஹித், ஒரே காலத்தில ஒரே சந்தர்ப்பத்தில ஒரே இடத்துல அல்லாஹ் எல்லோரையும் ஒன்று கூட்டுவான். அங்கு வித்தியாசம் காட்டப்பட மாட்டாது. படித்தவனுக்கும் பாமரனுக்கும் மத்தியில் வித்தியாசம் காட்டப்பட மாட்டாது. அரசனுக்கும் ஆண்டிக்கும் மத்தியில் வித்தியாசம் காட்டப்பட மாட்டாது. செல்வந்தனுக்கும் ஏழை இருக்கின்றானே அவர்களுக்கு மத்தியிலும் எந்த வித்தியாசத்தை எல்லாம் காட்ட மாட்டான். அந்த மஹ்ஷரனும் மைதானத்தில் அத்தனை பேர்களும் இருப்பார்கள். அங்கே கண்ணியமானவர்களும் இருப்பார்கள், இழிவானவர்களும் இருப்பார்கள், செல்வந்தர்களும் இருப்பார்கள், ஏழைகளும் இருப்பார்கள். அரசனும் இருப்பான், ஆண்டியும் இருப்பான், எஜமானும் இருப்பான், அடிமையும் இருப்பான். ஆக எல்லோரும் உலகத்தில ஒரு அமைப்புல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், உலகத்தில கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்டதாக இருக்கும். ஆனா அது அங்கு காட்டப்படவே மாட்டாது. ஒரே காலம் ஒரே மஹ்ஷர் மைதானத்தில் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் ஒன்றாகவே எழுப்புகின்றான். இதுக்கு முன்னுதாரணம் தான் நாம் உலகத்திலே பார்க்கின்றோம். மோத்தாகின்ற நேரத்தில், ஜனாசா இருக்கின்ற வேளையில, இவர் படித்தவரே, இவர் செல்வந்தர் என்பதற்காக அவருக்கு ஸ்பெஷலாக யாருமே கபன் செய்கிறது இல்ல, அவருக்காக பெருமதியான உடுப்புகளை உடுப்பாற்றுறது இல்ல, அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்தூக்கம் கொண்டு வந்து யாருமே வைக்கிறது இல்ல. அவர் எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த அமைப்புல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அவருக்கும் ஒரே சட்டம் தான், அதே வெள்ள ஆடை தான், அதே கபன் தான், அதே சந்தூக்கு தான். அந்த சந்தூக்கில கண்ணியமான ஆட்களும் போயிருப்பார்கள், செல்வந்தர்களும் போய்ப்பார்கள், ஏழையும் போயிருப்பான், அடிமையும் போயிருப்பான், அரசனும் போயிருப்பான். அதே சந்தூக்கு தான் இவருக்கும் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. கியாமத்துடைய நாளையில் அத்தனை பேர்களும் ஒரே மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுவார்கள். நிச்சயமாக சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், தாலிக்க யௌமுன் மஜ்மூஉன் லஹுன்னாஸ், அதுதான் அன்றைய நாள், எல்லா மக்களும் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள். வயோமுன் மஷ்ஹூத், அத்தனை ஜனங்களும், மனிதர்களும் ஜின்களும், அத்தனை சமுதாயம் ஒன்று திரட்டப்படக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மஹ்ஷருடைய மைதானம். மேலான பிரியார்களே, சகோதரர்களே, அந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டப் போகின்றான். அத்தனை சமுதாயம் ஒன்று கூட்டதற்கு பின்னால அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு பிரிவை ஏற்படுத்தத்தான் போகின்றான். அந்த பிரிவு ஒரு வார்த்தையின் மூலமாக ஏற்படும். அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வம்தாஸுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே, பாவம் செய்தவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு துரோகம் இழைத்தவர்களே, நல்ல மக்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறப்போகின்றான். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த 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 ஒரே ஒரு ஏளான் மூலமாக, அந்த ஒரே ஒரு அறிவிப்பு மூலமாக, அந்த அந்த பிரமாண்டமான கூட்டம், அந்த கோடான கோடி பிரமாண்டமான அந்த ஜனத்திரள்களுக்கு மத்தியில இரண்டு பிரிவுகள் உண்டாகும். உடனடியாக அங்கே பிரிவு ஏற்படும். யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக தன்னுடைய செல்வம் தான் பெருசு, தன்னுடைய ஆட்சி தான் பெருசு, தன்னுடைய அறிவு தான் பெருசு, தன்னுடையதுதான் எல்லாம், எனக்குத்தான், என்னுடையதுதான் என்ற ஒரு ஒரு பெருமையோட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சு துனியால வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ, நிச்சயமாக அவர்கள் ஒரு சைடுக்கு போய்வார்கள். அஸ்ஹாபுல் யமீன் வா அஸ்ஹாபுஷ் ஷிமால், ஒரு கூட்டம் வலது பக்கம் போயிடுவாங்க, இன்னொரு கூட்டம் இடது பக்கம் போயிடுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது போல, இன்ன அக்ரமக்கும், இன்ன அக்ரமக்கும், உங்கள கண்ணியமானால் யார் தெரியுமா, சிறப்பானவன் யார் தெரியுமா, ஆட்சியை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, செல்வத்தை கொண்டோ, படிப்பை கொண்டோ முன்னேறியவன் அல்ல, அல்லது ஓட குடிசையில வாழ்கின்றான அவனும் அல்ல. அப்ப யாரெல்லாம் இடத்துல கண்ணியம், யாருக்கு அல்லாஹ் இடத்துல சிறப்பு, யாருக்கு பட்டம் பதவிகள் என்றால் தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, அவர் எந்த நிலையில எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரிதான், அல்லாஹ்விடத்தில் சிறப்பானவன், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான ஆள் யார் தெரியுமா? இன் அக்ரமக்கும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், உங்களிலே நிச்சயமாக சத்தியமாக சங்கியானவன் யார் தெரியுமா? அத்துக்காக்கும். அல்லாஹுடைய விஷயத்தில் யாரெல்லாம் பயந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹுடைய விஷயத்தில் அச்சத்தோடு வாழ்ந்தார்களோ, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் இல்லாமல், அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யாமல், எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன முறைகளோடு வாழ வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோமோ, அந்த அடிப்படையில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் முதலிடம். அவன் அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், எஜமானனாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், அது அல்லாஹ் பார்க்கிறது இல்ல. அல்லாஹ் பார்க்கிறது யாரை என்று சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும். உங்களிடத்தில் யாரெல்லாம் அல்லாஹுடைய தக்வா இறையச்சம் பயபக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் முதலிடம் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். ஆகவே சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, மஹ்சூம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் மதீனாவிலே வாழ்ந்த ஒரு சிறப்பான ஒரு ஃபேமிலி. எங்கட பாசையில சொல்ல போனா கிரேட் ஃபேமிலி, கண்ணியமான ஒரு 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 குடும்பம். அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் களவாண்டி விட்டாள், திருடி விட்டாள். இது அவர்களுக்கு ஒரு அவமரியாதையாக, ஒரு மான சிக்கலாக ஆகிவிட்டது. ஏன் திருடினால் ஷரியத்துடைய சட்டம் என்னது? கை வெட்டப்பட வேண்டும் என்பது. இப்பொழுது கண்ணியமான ஒரு குடும்பத்துடைய கை வெட்டப்படுவாயிருந்தால் அது அந்த பரம்பரைக்கே அது சரியில்லை, அவர் பரம்பரைக்கே அது கெட்ட பேரு தான். எனவே அந்த கூட்டத்தை சேர்ந்த கொஞ்சம் பேரு ஒரு மசூரா செஞ்சாங்க. எந்த மசூரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்சம் நாங்க ரகசியமாக நபியை கூப்பிட்டு அழைச்சி விஷயத்த சொல்லி எப்படியாவது ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்க வருவோம், இதுக்கு பின்னால நாங்க எங்கட பரம்பரைக்கே இந்த கெட்ட பேர் வராம நாங்க பொறுப்பாக இருப்போம், நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், யாரும் இப்படியான ஒரு தவறு செய்யாம இருக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் முண்டுக்கு நிற்போம் என்ற ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொள்வோம் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹை சந்திக்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விஷயம் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு முன்னால் நாங்க அத்தனை பேர் சமம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அன்ன இப்னத்தி ஃபாத்திமா, சொன்னாங்க எனது மகள் ஃபாத்திமாவாக இருக்கலாம், எனது மகள் ஃபாத்திமாவாக இருக்கலாம், அவளும் திருடினால் அவளுடைய கடியையும் கையையும் நாம் வெட்டித்தான் ஆகுவேன் என்று சொன்னார். சங்கியான பிரியார்களை சிந்திக்க வேண்டும். உலகத்திலே நாங்கள் தவறு செய்கின்றோம், பாவங்கள் செய்கின்றோம், வேண்டும் என்று செய்கின்றோம், பிடிவாதமாக செய்கின்றோம். ஆனால் செஞ்சு விட்டு நாங்கள் நல்ல புள்ள போல இருக்கலாம், ஆனால் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான், எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், எங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான். ஒரு வார்த்தை பேசுகின்றாலும் கூட அதையும் நாங்கள் எழுதுறதுக்கு ரெண்டு பேரை வச்சிருக்கின்றோம் என்றெல்லாம் கூறுகின்றான். எனவே அந்த கியாமத்துடைய நாள் எங்களுக்கு முன்னால இருக்கிறது. சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நாள் வருவதற்கு முன்னால அல்லாஹ் தந்த செல்வங்களை, சொத்துக்களை, எங்கட அல்லாஹ் தந்த திறமைகளை அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி நாங்கள் செலவழி முயற்சிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். மேலே ஓதி காண்பித்த அந்த திருமறை ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ஒன்றை பகிரங்கமாக சொல்கின்றான், முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், ஜனங்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இன்னல் அதீன யத்லூன கிதாப் அல்லாஹி, அல்லாஹுடைய மறையை ஓதக்கூடியவர்கள், அல்லாஹுடைய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அதிலே உள்ளவைகளை சிந்தித்து விளங்கி அமல் செய்யக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, வஅகாமுஸ்ஸலாத, குர்ஆனை ஓதி அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அதுக்கு பின்னால் அவர்கள் தொழ வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வஅகாமுஸ்ஸலாத, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடிக்கடி உங்களுக்கு சொல்கின்ற ஒரு விடயம் தான், தொழுகை நிலைநாட்டுங்க, நிலைநாட்டுங்க என்ன விளக்கம்? இப்ப நாங்க நீங்க எல்லாரும் தொழுகிறோம் தான் இல்லை என்று சொல்லல, ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகையாளியா நான் இருக்கின்றேனா என்றுதான் ஒரு கேள்வி. அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகையாளியாக நம்மில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? உள்ளங்களிலே கையை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கின்றான், குர்ஆனை மோதி தொழுகையை நிலைநாட்டக்கூடிய என்றால் அந்த எந்த தொழுகை அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த தொழுகையா இருக்க வேண்டும். அது என்ன தொழுகை? அதை இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், தொழுகை என்பது மோமின்களுக்கு நாங்கள் நேரத்தை வகுத்து கொடுத்திருக்கின்றோம். சுபஹண்டும் துஹரண்டும் அசரண்டும் மஹ்ரிபண்டும் இஷாண்டும் நாங்கள் பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். எனவே அந்தந்த நேரங்களை தொழக்கூடியவர்கள், சுபஹ கொண்டு போய் துஹரோட சேர்க்கக்கூடியவர்கள் எங்கட பார்வையில தொழுகையாளி தான், அல்லாஹ்வுடைய பார்வையில தொழுகையாளி அல்ல. போகரை கொண்டு போய் அசுரோட தொழுகிறார்களே எங்கட பார்வையில தொழுகையாளி தான், அல்லாஹ்வோட பார்வையில தொழுகையாளி அல்ல. அல்லாஹ் ஜல ஜலாலுடைய பார்வையில தொழுகையாளி யாரு தெரியுமா? அந்தந்த நேரங்கள்ல அது எந்த வக்தாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படியான கஷ்ட துன்பங்கள் இருந்தாலும் சரி, அந்தந்த நேரங்களை தொழக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில தொழுகையாளி. ஆனா சிறு வீர சில விதிவிலக்கல் இருக்கின்றதால் ஒரு முசாஃபிர் என்று சொன்னா அவருக்கு ஜம்மு கசரு செய்யலாம், இப்படி சில முறை. ஆனா ஷரியத்துல ஆகமாக்கப்படாத காரணங்களுக்காக எங்களுக்கு நாங்களே ஃபத்வாவாக உருவாக்கி நாங்களே முஃப்தியாக மாறி நாங்கள் தொழுகையை கலா செய்கின்றோமே, இது இஸ்லாம் சொல்லல சகோதரர்களே. இஸ்லாம் அப்படி எங்களை சொல்லவே இல்லை. உலமாக்கிட்ட கேட்டு பாருங்க, எங்காவது குர்ஆனுடைய ஆயத்துண்டு இருக்கிறதா தொழுகையை கலா செய்யுங்க என்று சொல்லி, ஹதீஸ் ஒன்று இருக்கிறதா தொழுகை கலா செய், அல்லாஹுடைய ஒரே ஒரு வார்த்தை நீங்க ஒரே நேரத்து அந்தந்த நேரங்கள்ல உரிய நேரங்களை தொழுங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். சங்கியான பிரியார்களே சகோதரர்களே, யுத்த களத்தில கூட, யுத்த களத்தில கூட எதிராளி வருகின்றான், அவன் வாழ ஓங்கிக் கொண்டு வருகின்றான், எண்ணெய் வெட்ட வருகின்றான், கண்ணை எடுத்துட்டு வாரான், எண்ணெய் சுட வருகின்றான், நன்றாக தெரியும். அந்த நேரத்திலும் லொஹருடைய நேரத்தில் நான் இருந்தேன் என்றா, அசருடைய நேரத்தில் இருந்தேன் என்றா, தொழுதே ஆக வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதற்காக கபிலாவை முன்னோக்கி அழகான முறையில் இப்ப நாங்கள் செய்யற முறை எப்படி அல்ல, அவனுக்கு எப்படி தொலை ஏழுமோ எந்த அளவுக்கு என்றால் உலமாக்கல் கிதாபுகளை தெளிவாக எழுதுறாங்க. அந்த நேரத்தில் வித்தியாசம் இருக்கலாம். பாருங்க இந்த நேரத்தில் இந்த காலத்தில் நான் எப்படி தொழுகிறது. எனவே தொழுகை கலாவாக்குறதுக்கு நமக்கு சரியத்தில் இடமே இல்லை சகோதரர்களே. அடர்ந்த காட்டில் இருக்கின்றோம், அதாவது உடுக்கு எங்களுடைய உடுமானம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது, வெறும் நிர்வாணத்தோடு இருக்கின்றோம். இப்படியான நிலையிலும் தொழத்தால் இஸ்லாம் சொல்கிறது, தண்ணி இல்லையா தயமம் செய்யுங்க, தயமம் இல்லாவிட்டாலும் நீங்க வக்த பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு நீண்ட பாடம் பெரியார்களே சொல்லுங்க. எனவே குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது, குர்ஆன ஓதி அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தொழுகையை உரிய நேரங்களை தொழக்கூடியவர்கள். அடுத்து அல்லாஹ் இன்னொன்று சொல்கிறான், ஆக முக்கியமான ஒரு செய்தி, அதாவது நாம் கொடுத்த செல்வங்களை, நாம் கொடுத்த செல்வ சொத்துக்கள்ல காசி பணத்தில இருந்து அல்லாஹ்வோட பாதையில செலவு செய்யக்கூடியவங்க, இவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். கண்ணியத்துக்குரிய பிரியார்களே சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் மாலி லஹக்கன் சிவ ஜகாத் என்றார்கள். நிச்சயமாக அதாவது பணம் இருக்கிறது, பணத்துக்கு சொத்துக்கு ஜகாத் அல்லாத சில கடமைகளும் இருக்கிறது என்று சொன்னாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் பொதுவாக ஜகாத் கொடுக்க யாருக்கு தகுதி இருக்கிறதோ அதிகமாக அவங்க ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு தமிழ் செய்யறாங்களே ஒழிய சதக்காவை மறந்துட்டாங்க, சதக்காவை மறந்துட்டாங்க. ஆனா ஜகாத்துக்கு இல்லாத சக்தியும் பலமும் சதக்காவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். காரணம் ஜகாத் என்பது கொடுத்துத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான். ஜகாத் என்பது சரியான முறையில கணக்கு பார்க்க வேண்டும், ஒழுங்கான முறையில யாருக்கு தகுதியோ அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தொழாத மனிதனுக்கு எப்படி தண்டனையோ, சக்தி இருந்தும் ஹஜ் செய்யாதவனுக்கு எப்படி தண்டனையோ அதே போல ஜகாத் கொடுக்காத தண்டனை தான். ஆனா சகோதரர்களே பெரியார்களே, சதக்கா அப்படி அல்ல. அந்த ஜகாத்து கடமை, சதக்கா என்பதை மேலதிகமாக கொடுக்கப்படுகிறது. இதுக்குத்தான் சக்தி கூட, இதுக்குத்தான் பலம் கூட. எந்த அளவுக்கு என்றால் இந்த பூமி அல்லாஹ் ஜல ஜலாலுஹு தண்ணிக்கு மேல படைச்சான். கவனமா கேட்டுக்கோங்க, யாரும் தூங்கி விடாதீங்க. இந்த பூமி அல்லாஹ் ஜல ஜலா தண்ணிக்கு மேல படைச்சான்.
படுத்த உடனே இந்த பூமியை தழும்ப ஆரம்பித்து விட்டது. இப்ப அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியை இத்திரமாக ஆக்கிறதுக்கு, உறுதி ஆக்கிறதுக்கு பிரமாண்டமான மலைகள் எல்லாம் படைச்சான். பிரமாண்டமான மலைகளை படைத்த நேரத்தில் மலாய்க்காமார்கள் கேட்கின்றார்கள், யா ரப் ரப்பே, இந்த பிரமாண்டமான மலைகளை நீ படைச்சிருக்கின்றிய, இந்த மலைகளை விடும் சக்தி உள்ள படைப்பை நீ படைத்திருக்கிறியா என்று மலைக்குமார்கள் கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் சொன்னார்கள், நிச்சயமாக நான் படைச்சிருக்கின்றேன், இந்த பிரமாண்டமான மலைகளை விடும் சக்தி உள்ள ஒரு படைப்பு தான் இரும்பு. அந்த இரும்பின் சக்தி இந்த பிரமாண்டமான மலைகளை எல்லாம் துகளாக்கி போட்டு விடு. நாங்க சர்வசாதாரணம் என்று பார்க்கிறோம், எத்தனை மலைகளை எல்லாம் குடைஞ்சி என்னென்னமோ செய்யறாங்க உலகத்தில் மக்கள். இந்த பிரமாண்டமான மலைகளை உடைக்கக்கூடிய சக்தியை நான் இரும்புக்கு கொடுத்திருக்கின்றேன், இரும்பு அந்த வேலை செய்கிறது என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால மலக்குமார்கள் கேட்டாங்க, யாரும் ரப்பே, இரும்பை விடவும் சக்தி உள்ள ஒரு படைப்பு இருக்கிறதா, இரும்பை விடும் பலமுள்ள ஒரு படைப்பு இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக இருக்கிறது, இரும்பை விடவும் சக்தி உள்ள ஒரு படைப்பை நான் படைச்சிருக்கிறேன், அதுதான் நெருப்பு என்றார். அந்த நெருப்பு இருக்கிறது இரும்பு அப்படியே உருக்கி போட்டு விடும், எனவே இரும்புக்கு விட நெருப்புக்கு சக்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்து மலக்குமார்கள் கேட்டார்கள், நெருப்பை விடவும் சக்தியில் ஒரு படைப்பினை படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னா, நிச்சயமாக படைச்சிருக்கிறேன், அந்த நெருப்பை விடவும் சக்தி உள்ள படைப்பு தான் நாம் படைத்திருக்கின்ற தண்ணீர், அந்த தண்ணீர் அந்த நெருப்பு அப்படியே அணைச்சி போட்டுடும் பண்ணா. அதுக்கு பின்னால மலக்குமார்களிடத்திலிருந்து கேட்டார்கள், தண்ணீரை விடவும் சக்தி உள்ள ஒரு படைப்பு இருக்கிறதா? ஆம், நிச்சயமாக இருக்கிறது, தண்ணீரை விடவும் சக்தி உள்ள ஒரு படைப்பு தான் காற்று. நாம் படைத்திருக்கிற காற்று அந்த தண்ணீரை அப்படியே தழும்பு போட்டிடும், தண்ணி அப்படி நின்று விடாது, காற்றடிக்கும் போது ஆட ஆரம்பிக்கிறது, அசைய ஆரம்பிக்கிறது, காற்றுக்கு அந்த பலம் இருக்கிறது. அந்த காற்றின் மூலமாக கடல்ல இருக்கின்ற தண்ணீரை கூட நாம் மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு கூட அனுப்பி விடுவேன் என்று இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார். சக்தி காற்றுக்கு இருக்கிறது. தொடர்ந்து மலக்குமார்கள் கேட்டார்கள், யாரும் ரப்பே, காற்றை விடவும் சக்தி உள்ள ஒரு படைப்பு இருக்கிறதா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல ஜலா கூறுகின்றான், நிச்சயமாக இருக்கிறது, அதுதான் என்னுடைய ஆதமுடைய மகன், என்னுடைய அடியான் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், தர்மங்கள் சதகாக்கள், வலது கரம் கொடுக்கிறது இடது கரத்துக்கு தெரியாது என்றால் அவர்கள் ரகசியமான முறையில அல்லாஹோட பாதையில கொடுக்கக்கூடிய அந்த சதகாக்கள் என்றார், ஜகாத் அல்ல சதகாக்கள், அந்த சதகாக்களுக்கு இருக்கின்ற சக்தி பலம் வேறு ஒன்றுக்குமே இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சங்கியான பிரியார்களே, சோழே, எத்தனை பலாய்கள், எத்தனை முசீபத்தில் நம்மை வர இருக்கின்றது, அத்தனை முசீபத்துகளும் பலாய்களும் நோய்களும் வரக்கூடாது என்று நாங்கள் விரும்பினா அதுக்கு ஒரே ஒரு வழி அல்லாஹ் ஜல ஜலாஹ் நமக்கு காட்டித் தந்திருக்கின்றான், அதுதான் தர்மம், சதகா. அல்லாஹ்வோட பாதை ஜகாத் அல்ல சதகாக்கள், அஸ்ஸதகா ரத்துல் பலாண்டார்கள், சதகாக்கள் குடுங்கள் பலாய்கள் இல்லாமல் ஆகும் என்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, இன்னொரு பக்கம் என்னது, அதாவது சாமானுடைய விலையேற்றம், இன்னொரு பக்கம் நோய் பிரச்சனை, இன்னொரு பக்கம் நாங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை இன்னும் எத்தனையோ எத்தனையோ நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கின்றோம். சங்கியான பிரியார்களே, சகோதரே, ஒரு நோயாளி நோயாக ஆக்கப்பட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் கொண்டு அவரை சேர்த்து விட்டு அதுக்கு பின்னால ஹார்ட் ஆபரேஷன் அவருக்கு நாளைக்கு, இன்றைக்கு கோல் எடுக்கிற இப்படி ஒரு நோயாளி, நீங்க உங்க மதரசால புள்ளரி சொல்லுங்க, துவா செய்ய சொல்லி ஒரு குர்பானை கொடுங்க என்று சொல்றாங்க. இது நல்ல விஷயம் தான், கூடாது என்று சொல்ல, ஆனா நான் சொல்கிறேன், இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னது, சதகாக்கள் ஆக சிறந்த சதகா என்ன தெரியுமா, தர்மங்கள் ஆக சிறந்த தர்மம் என்ன தெரியுமா, நோய் இல்லாத காலத்துல சுகத்தோடு இருக்கின்ற காலத்துல, அதுவும் மௌத்துக்கு முன்னால ஹயாத்தோடு இருக்கின்ற காலத்துல, சுகமாக இருக்கின்ற காலத்துல கொடுக்கக்கூடிய தர்மம் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்றார். ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு பின்னால அவரை கொண்டு போய் சேர்க்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம், எவ்வளவு சிரமம், மருந்துக்கு எத்தனையோ லட்சம், மேலான பெரியார்களே சகோதரர்களே, இத்தனையும் நமக்கு வரக்கூடாது என்றிருந்தால், நாம் நல்ல நிலையில் இருக்கும் போது பிரச்சனைகளும் பலாய்களும் ஏற்பட முன்னர் அல்லாஹ்வுடைய பாதையில நாம் அதிகமாக செலவழிக்க வேண்டும். நோய் வந்ததுக்கு பின்னால் நீங்க 5 லட்சம் செலவழிக்கிறீங்க, ஒரு 50 ரூபாவை நல்ல நீயத்தோட கொடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்தில் அல்லாஹ் இல்லாம. ஏழு மேலான பெரியார்களே சகோதரர்களே, எத்தனையோ பல விஷயங்களை ரசூலுல்லாஹி எங்களுக்கு காட்டி தந்திருக்காங்க, நல்ல விஷயங்கள். ஆனா நாங்க வாழ்க்கையில எடுத்து நடக்கல, அதுக்கு முயற்சி செய்யல, அதை பாடமாக்கல, அதை நாங்க ஓதி வரல, எத்தனையோ சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிம்பிள் தான். சிலவங்க இதை யோசிச்சதில்ல, அவங்களோட மனசுக்கே கிண்டலாக இருக்கும், இது செஞ்சா இது சரி வருமா? சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சங்கையான பிரியார்களே, சௌலே, யகீனோட செய்யுங்க, உறுதியோட அமல் செய்யுங்க. வல்லவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நிச்சயமாக வாதாவை பாதுகாக்க கூடியவன், எந்த வாதாவை உங்களுக்கு தந்திருக்கின்றாரோ நிறைவேற்றி ஆகிவிடுவான். ஒரு சஹாபி உமாமத்துல் பாஹிலி ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி மதீனாவுடைய பள்ளிக்குள்ள வந்து ஒரு தூணில சாஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அஞ்சு நேரம் தொழுது விட்டு அவர் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. ஆனா இந்த சஹாபி வீட்டுக்கு போறதில்ல, சாஞ்சு கொண்டிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தட பார்த்தாங்க, ரெண்டு தட பார்த்தாங்க, மூணு தட பார்த்தாங்க. என்னப்பா இந்த சஹாபிக்கு என்ன பிடித்து விட்டது? கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, என்ன செய்தி, என்ன விஷயம் சொன்னாங்க? அல்லாஹுடைய தூதரே, கடன் தொல்லை என்னை மிகைத்து விட்டது என்றார்கள். கடன் தொல்லை என்னை மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். பள்ளிக்கு வெளியே முகம் காட்ட இயலாது. அந்த ரோட்டில் போனாலும் கடன் கேட்கிறாங்க, கொடுத்த கடனை தாங்க, எடுத்த கடனை தாங்க, இந்த ரோட்டில் போனாலும் கேட்கிறாங்க. எனவே வெளியே மூஞ்சி காட்ட இயலாத நிலையில் இருக்கிறேன் யார சொல்லலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யாவாரம் செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, ஒன்றுமே சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு துவா தான், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஒரு துவா தான், சுபஹானல்லாஹ். இங்க வாங்க, கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, சிரமப்படாதீங்க, காலையிலே மாலையிலே நீங்க ஓதி வாங்க என்று சொல்லி அழகான சிம்பிளான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுபனி வல் புகல் வ அஊது பிக மின் கலபத்தி தீன் வ கஹர் ரிஜால். எத்தனையோ பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. கவலை, துக்கம், பிரச்சனை, கடன் தொல்ல அத்தனைக்கும் மருந்தாக ரசூலுல்லாஹ் துவாவை கற்றுக் கொடுத்தாங்க, சுபஹானல்லாஹ். கொஞ்ச நாளைக்கு பின்னால சஹாபியை பார்க்கறாங்க, சந்தோஷத்தோட முகம் மலர்ச்சியோட பார்த்தாங்க. என்ன விஷயம் எடுத்த என்ன, எப்படி கடன்லாம் நிறைவேற்றுறீங்களா? சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரே, எப்ப நீங்க துவாவை கற்று தந்தீங்களோ யகீனோட காலையிலே மாலையிலே மோதி வந்தேன் மாஷா அல்லாஹ், எல்லா பிரச்சனை அல்லாஹ் இல்லாமாக்கிட்டான் சொன்னார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த இலகுவான பாதை, இலகுவான வழி எங்களுக்கு. சங்கையான பிரியார்களே, சௌரே, ஒரு முபத்தலா பீக நீங்க காண்கிறீங்க, ஒரு முபத்தலா பீக நீங்க பாக்குறீங்க. முபத்தலா பீகண்டா யாரு? ஒரு சோதனை பீடிக்கப்பட்டோத்தன், ஒரு குருடன், ஒரு செவிடன், ஒரு நொண்டியன், ஒரு ஊனம் பிடித்த ஒரு ஊமைய பாக்குறீங்க, ஒரு பிச்சைக்காரனை பாக்குறீங்க, ஒரு பைத்தியக்காரனை பாக்குறீங்க. பல அமைப்பில் நாங்க ஆஸ்பத்திரி போனா பாப்போம், வந்தா எங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ விதவிதமான பிரச்சனைகளை, விதவிதமான நோய்களை மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வரக்கூடாது என்று நீங்க விரும்பினா இந்த துவாவை ஓதி வாங்கன்னு சொன்னாங்க. இந்த துவாவை ஓதி வாங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமா யகீனோட செய்யுங்க, அந்த முசீபத்தை உங்களுக்கு வரவே மாட்டாதுன்னு சொன்னாங்க. அந்த முசீபத்து, அந்த பிரச்சனை, அந்த நோய் உங்களுக்கு வரமாட்டாதுன்னு சொன்னார்கள். மேலான சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, அதை நாங்க பாடமாக்கோம் இல்ல, உலமாக்கிட்ட கேட்கவும் இல்ல, இப்ப சொல்லி தந்ததுக்காக வேண்டியாவது அதை கொஞ்சம் எழுதி பாடப்போம் சிந்தனை திருவருக்கிறது பார்ப்போம். மேலான பெரியார்களே, சகோதரே, அழகான துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம்மபுத்தலாக்க பிஹி வஃபல்லலனி அலா கதீரின் மிம்மன் கலக்க தஃப்ரீலா. ரெண்டு வார்த்தை தான், அழகான ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். எந்த சோதனையால் இவர் பீடிக்கப்பட்டு இருக்கிறாரோ அந்த சோதனை என்ன பாதுகாரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். நிச்சயமாக யகீனோட ஓதுவாங்க. சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த மிம்பர் மேடையில் இருந்து சொல்கிறேன், யகீனோட ஓதுவாங்க. பீடிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த முசீபத்தை உங்களுக்கு வரவே மாட்டாது. நபியுடைய வார்த்தையாக இது போல எத்தனை விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. எனவே அன்பான பெரியார்களே, சொல்லே, அதிகமான அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யுங்க, கொடுங்க. நிச்சயமாக ஒரு ரூபாவுடைய சதக்கா அது ஒரு லட்சம் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் அப்படி இல்லாதவர்களும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், நம் சமூகத்தில் இன்று இருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் மாஷா அல்லாஹ் அதுக்காக பணங்களை ஒதுக்கிறார்கள், வரக்கூடிய லாபத்தில் இத்தனை வீதம். ஜகாத் அல்ல, நான் ஜகாத்துடைய பாடத்தை இங்க சொல்லல, ஜகாத் சதக்கா பத்தி சொல்கிறேன். அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது மாஷா அல்லாஹ். தினந்தோறும் வரக்கூடிய லாபத்தில் ஒரு வீதத்தை ஒதுக்குறாங்க. இது சதக்காக்குள்ளதுன்னு சொல்லி மத்ரசாக்களுக்கு கொடுக்கறாங்க, பள்ளி வாசலுக்கு கொடுக்கறாங்க, நோயாளிகளுக்கு கொடுக்கறாங்க, ஏழை ஏழிய ஏழை மக்களுக்கு கொடுக்கறாங்க. மாஷா அல்லாஹ், அதனது பரக்கத்தை நாங்க பார்க்கிறோம். சந்தோஷமாக வாழ்றாங்க, குடும்பத்துக்குள்ள மத்தியில் பிரச்சனை இல்ல, அவனோட தொழில் வியாபாரம் அல்ஹம்துலில்லாஹ். ஆகப்பெரிய இன்சூரன்ஸ். யாரும் நினைக்காதீங்க, கொடுக்கிறது கொடுக்கிறது எல்லா சகோதரர்களே, அது ரிட்டர்ன் எங்களுக்கு வரப்போகிறது. நீங்க உதாரணத்தை வச்சுக்கோங்க, ஒரு வியாபாரி உழைச்சி உழைச்சி பேங்க்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போடுறாரு, என்னத்துக்கு? அதோட வருமானத்தை எடுக்கணும், பின்னால எனக்கு உதவும் என்று சொல்லி. இதே போல சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால நிச்சயமாக அந்த அடுத்த வாழ்க்கையில எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வோட இந்த பேங்க்ல நீங்க போடுங்க மாஷா அல்லாஹ், சதக்காக்கள் கொடுங்க, நல்ல அமல் செய்யுங்க, அனுப்பி வைங்க மாஷா அல்லாஹ், அது ரிட்டர்ன் எங்களுக்கு வரப்போகுது. கொடுக்கிறது கொடுக்கிறது இல்ல, நினைக்காதீங்க, அது கொடுக்கிறது என்று சொல்லி ரிட்டர்ன் எங்களுக்கு வரப்போகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு செய்தியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது சில சகோதரர் இருக்கிறாங்க, அதாவது புள்ளைகள் பிறந்தா ஹராமான அமைப்பில் அல்லாஹ்வுக்கு விரும்பாத செயல்களை ஈடுபடுறாங்க, வருஷா வருஷம் பர்த்டே கொண்டாடுறாங்க. எங்க எங்க அண்மையில் ஒரு ஆள் சொல்றாரு, ஹஸரத் நான்டா புள்ளைகள் பிறந்த டேட்டுக்கு பர்த்டே ஒன்றுமே கொண்டாடுறில்ல, நான் ஒரு வேலை செய்யறேன், சந்தோஷமாக என் புள்ள குட்டியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு நான் வாரேன். நாவது பில்லாஹி மின்னா, சும்மா நாவது பில்லாஹி மின்னா, அவருக்கு நான் விளங்கப்படுத்தேன். இதுவல்ல சகோதரர் செய்தே, இதுவல்ல முறை, இப்படி இல்ல நீங்க திண்டு கழிக்கிறது இல்ல, உங்களோட புள்ள பிறந்த டேட்டை நீங்க ஞாபகப்படுத்த வேண்டும்டா, அந்த டேட்டுக்கு ஒரு ஒரு குர்பான கொடுங்க மாஷா அல்லாஹ், ஒரு சதக்கா வச்சுங்க, ஒரு மதரசாக்கு கொடுங்க, ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க மாஷா அல்லாஹ். இது பிள்ளையோட எதிர்காலத்துக்கு ஆகப்பெரிய இன்சூரன், ஆகப்பெரிய விஷயம். அன்பேனோரால் வந்தாரு, அவர் மாஷா அல்லாஹ் சொல்றார், ஹஸரத் நான் இன்ஷாஅல்லாஹ் ஒவ்வொரு வருஷம் என் பிள்ளைகளை பிறந்த டேட்டில் நான் இது குர்பானோடு கொடுக்க போறேன்ட்டு அவன் வந்து ரெண்டு ஆடு காசு தந்துட்டு போறாரு. அதை ஏன் சொல்றேன்டா, இது அகப்பிய இன்சூரன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறா மாஷா அல்லாஹ் வாகனங்களை வச்சுக்கொண்டிருக்கிறாங்க, கடைகளை வச்சுட்டிருக்கிறான், என்ன செய்யறாங்க, டேட் பார்ட்டியில வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் டேட் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு மாட்ட குர்பான் கொடுக்கறாங்க. அப்படி நடக்குது மாஷா அல்லாஹ். ஆனா அவருடைய வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ், ஏன் நாங்க கட்டி 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 அவனுடைய செல்வத்தை நாங்க வளர்க்கணும், அல்லாஹ்வோட பாதையில கொடுத்து மறுமையில நாங்க சம்பாதிச்சு கொண்டோம்டா, எனக்கு அது உதவும் இல்லவா? எனவே அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த இன்சூரன்ஸ் டேட் வரும்பொழுது இவ்வளவு தொகை கட்ட வேண்டும், ஆனா ஒரு ஒரு மாட்டை ஒரு மதரசாக்கு ஒரு ஓதர புள்ளனுக்கு மாஷா அல்லாஹ் செலவழிச்சா அதுக்கு நன்மை பன்மடங்கு மாஷா அல்லாஹ். அதிகமான மதரசாக்கள் நீங்க பாக்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடியங்க, தீனுடைய பாதையில செலவு செய்யக்கூடியங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் அந்த ஓதுற புள்ள எல்லாரும் சேர்ந்து ஹாபிஸ்மார்களும் ஆலிங்களும் எல்லாரும் சேர்ந்து யாசியும் ஓதி நீண்ட துவா செய்யறாங்க. அந்த துவால சொல்லக்கூடிய வார்த்தை என்னது, யா அல்லாஹ் தீனுக்காக உதவி செய்யக்கூடியங்க, சதக்காக்கள் செய்யக்கூடியங்க, தர்மங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நீ அவங்களை பறக்கச் செய், அவங்க வாழ்க்கையில நீ பறக்கச் செய், வியாபாரங்களை பறக்கச் செய், நோய் நொடிகளை விட்டு பாதுகாறன்றெல்லாம் துவா செய்யறாங்க. எனவே அப்படி மாஷால அமைச்சு கொண்டோம்டா, அல்ஹம்துலில்லாஹ், எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்பட மாட்டாது, எந்த கவலையும் உண்டாக மாட்டாது, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நோய்கள் வந்து செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படவே மாட்டாது. எனவே அதுல நாங்க நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வோட பாதையில் அதிகமாக செலவழிச்சு இம்மேலே மறுமையிலே நல்ல பாக்கியங்கள் அடைந்து கொள்ள நாம நேரம் முயற்சியோமாக. வல்லநாயகம் நம்மளுக்கும் தொஃபீக் செய்வானாக. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள மறந்துவிட்டேன், அகில இலங்கை ஜமியத்துலமாவும் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்த சொல்றாங்க. அதாவது நாட்டில் பரவலாக இன்றைக்கு பேசப்படுகிறது ஒன்றுதான், இந்த ஜெனீவா பிரகடனம் என்று சொல்லி நாங்கள் ஒன்ற மனதில் வச்சுக்கொள்ளணும். நாங்க வாழ்கிற நாட்டுக்கு நாங்க நம்பிக்கையாக இருக்கணும், அது எந்த ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சாலும் சரி எங்கட நாட்டுக்கு நாங்க நம்பிக்கையாக இருக்கணும். அதான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போனா தெரியும், அமெரிக்காவுடைய மேலச்சத்தனமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாடுகளையும் குறிப்பாத்து தாக்கிக் கொண்டே போ, குறிப்பா முஸ்லீம்கள் தல்லா செழிப்பாக வாழ்கிற நாடுகளை அவன் குறிப்பாத்து அழித்துக் கொண்டே போகிறான். அதான் ஒவ்வொரு நாடு நாடாக கடைசியா ஈரானுக்கு கைய வச்ச போறான். எனவே அவன்ட முடிவுகள் இருக்குது, அது நல்ல நீயத்தோட அல்ல. மேலான சகோதர பெரியார்களே, அவன் எதைத்தான் முன்வைத்தாலும் கூட நாங்க வாழ்கிற நாடு எங்க நாட்டுக்கு நாங்க நம்பிக்கை இருக்கணும், எங்க அரசாங்கத்துக்கு நாங்க நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், 30 வருஷ காலம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருந்த யுத்தத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். இன்று நாங்க நிம்மதியாக சந்தோஷமா ரோட்டில் போகிறோம், நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் விரிஞ்சு எந்த அளவு கண்டா அந்த குரல் சொல்றாரு, அதாவது அவர் காலியில் இருந்து வாரண்டா, உம்மாக்கும் வாப்பக்கும் தொழிலுக்கு கொழும்புக்கு வாரண்டா, உம்மா பஸ்ல வந்தா வாப்ப ட்ரெயின்ல வாராம், என்னண்டா அந்திக்கு உம்ப சரி வாப்ப சரி கடை கட்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோட வாழ்ந்த ஒரு காலம் எங்களுக்கு தெரியும். ஆனா மாஷா அல்லாஹ் அந்த நிலைகளை இல்லாமலாக்கி இன்றைக்கு நாடு நல்ல ஒரு நிலையில ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காட்சியை நாங்க பாக்குறோம். இதற்கு இதை கண்டு பொறாமைத்தனமாக என்ன செய்யறாங்க, இதுக்கு வேறொரு திட்டத்தை தீட்டி எப்படியோ நாட்டில குழப்பத்தை பிரச்சனை உண்டாக்க முயற்சிக்கிறாங்க. இதெல்லாம் சுருக்கமா சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்றாலும் அதாவது நாங்க முஸ்லீம்கள் இந்த நாட்டில அதாவது வாழக்கூடியவங்க, எங்கட நாட்டுக்கு நாங்க எப்பவுமே சாதகமாக இருக்க வேண்டும், எங்கட நாட்டுக்கு நாங்க நம்பிக்கையோட வாழ வேண்டும், ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு நாங்க உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஹிதாயத்துக்கு துவா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில மேலான பெரியார்களை சொன்ன அத்தனை பேர்களும் நாங்கள் துவா செய்வோம். எங்களுக்கு வரக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த பிரச்சனையா நாங்க தீர்த்துக் கொள்வோம். இன்னொரு நாடு வந்து எங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு நாடு வந்து தீர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை, எதை இருந்தாலும் நாங்களே முடித்துக் கொள்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டோட நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்காக வீடுகளையும் சொல்லுங்க, துவா செய்ய வேண்டும். நல்ல நிலைமை எங்களை நாட்டில் வர வேண்டும், எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செஞ்சு கொள்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நல்ல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுத்துவனாக. வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், பலாய்கள், முசீபத்தில், ஆபத்தில், நோய்கள் அனைத்து விட்டு நம்மளையும் பாதுகாத்து வாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்ந்து கடைசி நேரத்தில் கலிமாவுடன் மௌத்தாகி கியாமத்துடைய நாளையில மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸின் சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்மளிருக்கும் நசீபாக்கிடுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures visit slhub.com.